ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைய தினசரி பகவத்கீதை உபன்யாசத்தில் இன்றைக்கு வந்து நம்ம பகவத்கீதை உண்மை விரிவில் அத்தியாயம் 4 பதம் 14 மற்றும் 15 ரெண்டு பதங்களை பார்க்க இருக்கோம். பகவத்கீதை உண்மை விரிவில் அத்தியாயம் 14 மற்றும் 15. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. நாராயண நமஸ்கிருத்யம் நரன் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதிரயேத் நஷ்டப்ராயேஷ அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நிஷ்டிகி. நமாம் கர்மாணி லிப்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருஹா இதி மாம் யோபி ஜானாதி கர்மபிர்நப சத்யதே. மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபய சரணாரந்த பக்திதான் சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். என்னை பாதிக்கும் செயல் எதுவும் இல்லை. செயல்களின் பலன்களை நான் விரும்புவதும் இல்லை. என்னை பற்றிய உண்மை அறிபவனும் செயல்களின் விளைவுகளால் பந்தப்படுவதில்லை. ஓம் தத் சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சத்சுரோ மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்ருபாதமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்யமீஸ்வரம். நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமீதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்தா. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு வந்து உன்னதமான அறிவு. பகவானை பற்றிய மிக தெய்வீகமான உன்னதமான ரகசியங்களை விஷயங்களை வந்து இந்த அத்தியாயத்தில் பகவான் நமக்கு போதிக்கிறதுனால சில பிரபுபாதர் வந்து இந்த அத்தியாயத்துக்கு உன்னதமான அறிவுன்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உன்னதமானவர். அந்த உன்னதமானோர் பகவானை பற்றிய தெய்வீகமான அறிவு வந்து நாலேஜ் வந்து இந்த அத்தியாயம் நமக்கு கொடுக்குது. இதுக்கு முந்தைய ஸ்லோகத்தில் நம்ம ரொம்ப அழகாக பார்த்தோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்துட்டு இந்த வர்ணங்களை எதுக்காக தோற்றுவிச்சாரு, வர்ணங்கள் எப்படி தோன்றியது, வர்ணங்களை பகவான் எப்படி தோற்றுவித்தார், எதுக்காக தோற்றுவித்தார் அப்படிங்கிறத நேற்று உபன்யாசத்தில் பார்த்தோம். ஸோ வர்ணாசிரம தர்மம், இந்த வர்ண ஆசிரமம், இது எதுக்காக பகவான் தோற்றுவிச்சார், எவ்வாறு தோற்றுவிச்சார், யார் ஞாபகம் வச்சுருக்கீங்க? போன நேற்று உபன்யாசத்தில் வந்துட்டு இந்த சாதுர் வர்ணம் மயா சிஸ்டம், இந்த நான்கு வர்ணங்கள் என்னாலே படைக்கப்பட்டது அப்படின்னு பகவான் சொன்னார். எதுக்காக பகவான் எப்படி படைச்சாரு, நாலு வர்ணத்தை பகவான் எப்படி படைச்சாரு? எஸ் வெரி குட். ஸோ இந்த நாலு வர்ணங்களை வந்து பகவான் தன்னுடைய சக்தியான பிரகிருதி. ஸோ பகவான் தான் படைக்கிறான், அவர் டைரக்டா இல்லை, பகவான் நேரடியாக அதோடு சம்மந்தம் கொள்றது இல்லை. தன்னுடைய சக்தியின் மூலமா பிரகிருதி மூலமா இந்த வர்ணங்களை படைக்கிறார், வர்ணங்களை உற்பத்தி பண்றார். பகவான் இருந்து தான் தோன்றுறது. ஏன்னா பகவான் தான் சர்வ காரண காரணம், எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ சாதுர்வர்ணம் மயா சிஸ்டம், பிரகிருதி கிரியமானி குணை கர்மானி சர்வசக. ஸோ குணத்தின் அடிப்படையில் இந்த பிரகிருத்தினால இயற்கையினால பகவானுடைய இந்த சக்தியினால வந்து இந்த மூணு குணங்களுடைய கலவையினால தான் இந்த வர்ணங்கள் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா. பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்ரன், நான்கு வர்ணங்கள், நான்கு ஆசிரமங்கள், பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வனரப்பிரஸ்தன் சன்னியாசி. குறிப்பா முதல்ல இந்த நான்கு வர்ணங்கள், இந்த நான்கு வர்ணங்கள் வந்துட்டு ஒவ்வொருத்தருடைய குணத்துக்கு ஏற்றார் போலையும் செயலுக்கு ஏற்றார் போலையும் பகவான் வந்து படைச்சாரு இல்லையா. அப்படிதான் நேற்று நம்ம தெரிஞ்சிட்டோம். கிருஷ்ணா என்ன அழகா சொல்றாரு, குண கர்ம விபாகசக, குணத்தின் அடிப்படையிலும் செயலின் அடிப்படையிலும் கிருஷ்ணா வந்து படைச்சுதான் சொல்றாரு. ஸோ அதனால இந்த வர்ணாசிரம தர்மம் வந்துட்டு முக்குணங்களுக்கு உட்பட்டது தான். பிராமணன் வந்து சத்துவ குணத்திலையும் சத்திரியன் ரஜோகுணத்திலையும் வைசியன் ரஜோகுணம் சத்துவகுணம் கலந்ததுலையும் சூத்ரன் தமோ குணத்திலையும் இருக்காரு. ஸோ இந்த நான்கு வர்ணங்கள் வந்துட்டு பகவான் தான் படைச்சாரு. எதுக்காக? பகவானை அடையிறதுக்காக. அதப்பம்பீர் திஜஸ்ரேஷ்ட வர்ணாஸ்மி வாச சானுஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்தி ஹரி தோஷனம். பகவான் ஹரியை திருப்திப்படுத்துறதுக்கு தான், கிருஷ்ணா அடையிறதுக்கு தான். இந்த மனித வாழ்க்கையை வந்துட்டு குறிப்பாக மனித வாழ்க்கை வந்து சாஸ்திரங்களை பின்பற்றலைன்னா தர்மே நகினா பசுபி சமானா. வேதம் என்ன சொல்லுது, தர்மே நகினா, சாஸ்திர விதிகளை பின்பற்றல தர்மத்தின் வழியில் வாழலைன்னா அவன் மிருகமாக தான் வாழ்வாங்க. ஸோ மனித வாழ்க்கை மிருக வாழ்க்கை இல்லாம ஆகாமல் இருக்கிறதுக்கு, மிருகங்களை போல வாழாமல் மனித வாழ்க்கையை நம்ம பக்குவப்படுத்தி கொள்றதுக்காக, மனித வாழ்க்கையில் நம்மளை உயற்றி கொள்றதுக்காக தான் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. துர்லப மானுச ஜென்மம், இந்த மனித வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப அரிதானது. ஸோ இந்த மனித வாழ்க்கையை எதுக்காக? பகவானை அடையிறதுக்காக. இப்போ இந்த வர்ணாசிரம தர்மத்துடைய நோக்கம் வந்து பகவானை அடையிறது தான். ஸோ வெறுமனே வந்து வர்ணாசிரம தர்மத்தை மட்டும் பின்பற்றினா பத்தாது. ஒருத்தர் நல்ல பிராமணரா இருக்காரு, பக்காவா பிராமண விதிகளை கடைபிடிக்கிறாரு, ஒருத்தர் நல்ல சத்திரிய அரசரா இருக்காரு, ஒருத்தர் நல்ல வியாபாரம் பண்றாரு, ஒருத்தர் சூதரனுடைய கடமைகளை ஒழுங்கா செய்யறாரு, அது மட்டும் பத்தாது. அது வந்து வெறுமனே உடலோட தான் தன்னை அடையாளப்படுத்திக்கிறது. இந்த வர்ணாசிரம தர்மமே தன் உடலோட அடையாளப்படுத்திக்கிறது தான். நான் பிராமணன், நான் இந்த உடல் நினைக்கும் போது நான் இந்த பிராமணன், நான் பிராமண குலத்தை சேர்ந்தவன், நான் சத்திரிய குலத்தை சேர்ந்தவன், நான் வைசிய குலத்தை சேர்ந்தவன், நான் சூத்திர குலத்தை சேர்ந்தவன், நான் பிரம்மச்சாரி, நான் கிரகஸ்தன், நான் சன்னியாசி, இப்படிங்கறதெல்லாம் இந்த உடல் தளத்துல. இது வந்து உடல் தளத்துல இல்லாம அந்த நிலையில் இருந்து கொண்டு அது பகவானை அடையிறதுக்காக தான். ஒருத்தர் பிராமண வெறுமனே பிராமணரா இருந்தா பார்த்தாது, பிராமணனா இருந்து பக்தி தொண்டு பண்ணணும், சத்திரியனா இருந்து பக்தி தொண்டு பண்ணணும், வைஷ்ணவனா வைஷ்ணனா வைஷ்யாவா இருந்து பக்தி தொண்டு பண்ணணும், சூத்திரனா இருந்து பக்தி தொண்டு பண்ணணும். சோ எந்த வர்ணத்துல எந்த ஆசிரமத்தில் இருக்கணும் முக்கியம் இல்ல, அதை வந்து நம்ம பகவானோட தொடர்பு படுத்திக்கிறோமா, அந்த வர்ணாசிரமத்தில இருந்து பகவானோட தொடர்பு படுத்தி, ஒவ்வொரு வர்ணத்திலையும் ஒவ்வொரு ஆசிரமத்தில் இருக்கிறவங்க அந்த தங்களுடைய எடுக்கிற இடத்துல இருந்தே பகவானுக்கு பக்தி தொண்டு பண்றாங்களா. கிரகே தாக்கோ வானே தாக்கோ சதாஹரி போலே தாக்கோ, பக்தி வினோத் தாக்கோ ரொம்ப அழகா சொல்றாரு. நீ வீட்டுல இருந்தாலும் சரி, காட்டுல இருந்தாலும் சரி, கிரகத்தாக்கோ வானே தாக்கோ, எந்த இடத்துல இருந்தாலும் சதா ஹரி போலே தாக்கோ. சதா ஹரி, பகவான் ஹரி, கிருஷ்ணருடைய நாமமான ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ஹரிநாமத்தை உச்சாரணம் செய்யும் பொழுது நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் உடனடியாக வைஷ்ணவங்கிற தளத்துக்கு உயர்றோம். இப்போ வைஷ்ணவங்கிறது வந்துட்டு இந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டது, இந்த ஜட இயற்கையின் பிரிவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஒரு வைஷ்ணவரா இருக்கிறது, ஒரு கிருஷ்ண பக்தரா இருக்குன்னா உடனடியாக அவர் வந்து இந்த வர்ணாசிரம தர்மத்தை தாண்டிய நிலை அடைகிறார். இப்போ வர்ணாசிரம தர்மம் வந்து அந்த வைஷ்ணவனான வைஷ்ணவன்கிற நிலை அடையிறதுக்காக தான். வைஷ்ணவன் ஆயிட்டாருன்னா அவர் எந்த பிரிவு சேர்ந்தவர் இல்லை, அவர் வந்து பிராமண வைஷ்ணவர் கிடையாது, சத்திரிய வைஷ்ணவர் கிடையாது. ஸோ வைஷ்ணவர்னா வைஷ்ணவர் தான், வைஷ்ணவேர ஜாதி கிரியா முத்ரா. ஒரு வைஷ்ணவர்கிட்ட வந்து இவர் அமெரிக்க வைஷ்ணவர், இந்திய வைஷ்ணவர், இவர் வந்து பிராமண வைஷ்ணவர், இவர் சூத்திர வைஷ்ணவர், அப்படி கிடையாது. ஸோ வைஷ்ணவர்னா வைஷ்ணவர் தான், அமெரிக்க வைஷ்ணவர், அமெரிக்கரா இருந்தாலும் சரி, இந்தியரா இருந்தாலும் சரி, அவர் பிராமணரா இருந்தாலும் சரி, சூத்திர, அவர் எந்த ஒரு குடும்பத்திலிருந்து எந்த ஒரு குலத்திலிருந்து வந்தாலும் அவருடைய பிறவி எதுவா இருந்தாலும் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ ஹரிக்கு வந்து பக்தி தொண்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாரானால் அவர் உடனடியாக ஒரு வைஷ்ணவ தளத்துக்கு உயர்றார். இப்போ வைஷ்ணவங்கிற மிக உயர்ந்த உன்னதமான இலக்கை அடையிறதுக்காக தான் இந்த வர்ணாசிரம முறையை வந்து கிருஷ்ணர் வந்து பகவான் வந்து ஏற்படுத்தினார். சில பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர் வந்துட்டு நம்ம எந்த வர்ணத்தில் எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் நம்ம பக்தி தொண்டு செய்யும் போது உடனடியாக வந்து நம்ம வைஷ்ணவர்கள் நிலைக்கு உயர்த்தப்படுற பக்தி பிரபுபாருடைய கருணினால, பிரபுபார் மாதிரி ஆச்சாரியருடைய கருணினால் என்ன ஆயிடுது, நம்ம ஆரம்பத்தில் எந்த ஒரு பிறவியில் இருந்தாலும் எந்த குலத்திலையோ எந்த இதில் பிறந்திருந்தாலும் நம்ம கிருஷ்ண உணர்வை எடுத்துக்கிட்டோம்னா, கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா உடனடியாக நம்ம வைஷ்ணவங்கிற தளத்துக்கு உயர்றோம். ஸோ அந்த வைஷ்ணவங்கிற தளத்துக்கு உயர்த்தக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு வந்து சில பிரபுபார் நம்ம கொடுத்துருக்காரு. அதனால் பிரபுபாக்கு ரொம்ப ரொம்ப கடன்பட்டிருக்கோம். ஸோ அதனால ஒருத்தர் என்ன பிறவி என்ன குலம் கோத்திரங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை, அவர் வந்து கிருஷ்ண பக்தராக இருக்காரா பக்தி தொண்டு செய்கிறாரா அப்படின்னா அவர் உடனடியாக இந்த வர்ணாசிரம தர்மங்களை கடந்த மிக உன்னதமான நிலை அடைகிறாரு அப்படிங்கிறது பிரபுபார் மாதிரி ஆச்சாரியருடைய கருணையினால நம்ம அடையக்கூடியது. ஸோ அடுத்தது கிருஷ்ணா ரெண்டாவது வரியில் என்ன சொல்கிறாரு, முதல் வரியில் சாதுர்வண்ணம் மயா சிஸ்டம், இந்த நான்கு வருங்கள் நான் தான் படித்தேன், குண கர்ம விபாஷக, குணத்தின் அடிப்படையிலும் செயலின் அடிப்படையிலும், தஸ்ய கர்த்தாரமிவாம், அதுக்கு நான் கர்த்தாவாக இருந்தாலும் தஸ்ய கர்த்தாரம்பம் நான் கர்த்தாரம்ப வியம். கிருஷ்ணர் வந்துட்டு இந்த நான்கு வருணங்கள் ஆசிரமங்களை படிச்சிருந்தாலும் தஸ்ய கர்த்தாரம்பம் வித்தி அகர்த்தாரம்ப வியம், வித்தி அகர்த்தாரம்ப வியம் அகர்த்தாரம். ஸோ இதுக்கு கர்த்தா இது காரணம் பகவானா இருந்தாலும் அவர் அதுக்கு அப்பாற்பட்டவர். ஸோ கிருஷ்ணர் வந்து இந்த வர்ணாசிரமங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஏன் நேரத்தில் நம்ம பேசிட்டு இருந்தோம், அவர் வந்து நித்தியமானவர், சனாதனா நித்தியமானவர், அழிவற்றவர், அவர் ஆத்மீகமானவர். ஸோ கிருஷ்ணர் வந்து ஆத்மீகமானவர், பகவான் வந்து தெய்வீகமானவராக இருக்கிறதுனால அவர் இந்த ஜட இயற்கைக்கும் ஜட குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஆனால் அவர் இந்த ஜட உலகத்தில் தோன்றும் போது சிலர் வாதிடலாம், கிருஷ்ணர் வந்து சத்திரிய குலத்தில் தோன்றினாரு, அவர் வந்து யது குலத்தில் தோன்றினாரு, அவர் வந்து ஆயர் குலத்தில் இருந்தார், அதனால் கிருஷ்ணர் வந்து யாதவர். ஸோ நிறைய பேர் கிருஷ்ணர் யாதவர்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் கிருஷ்ணர் வந்து யது குலத்தில் தோன்றினாங்க, அவர் வந்து விஷ்ணு குலத்தில் தோன்றினாரு, அதனால் அவர் சத்திரியர், இல்லை அவர் பசுகளையும் கன்றுகளையும் வச்சுனா ஒரு வைசியர். ஸோ இப்படி நிறைய பேர் வாதிடலாம். ஆனால் பகவான் கிருஷ்ணர் வந்துட்டு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட குலத்தில் தோன்றாருன்னா அந்த குலத்துக்கு பெருமை சேர்க்கறதுக்காக தான், அந்த பக்தர்களை திருப்திப்படுத்துறதுக்காக. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா வசுதேவர் தேவகி. ஸோ வசுதேவர் தேவகி வந்துட்டு பகவானே தன்னை குழந்தையாக வரணும்னு விரும்பினாங்க, பகவானை போல ஒரு குழந்தை வேணும்னு. இப்போ தன்னுடைய பக்தர்களை திருப்திப்படுத்துறதுக்காக, தன்னுடைய பக்தர்களை திருப்திப்படுத்துறதுக்காகவும், தன்னுடைய பக்தரோடு அன்பு பரிமாற்றம் செய்கிறதுக்காகவும், அந்த தெய்வீகமான லீலையை புரியறதுக்காகவும் பகவான் ஒரு குறிப்பிட்ட இனத்தில் தோன்றார். ரகுவம்சத்து தோன்றார், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியா ரகுவம்சத்து தோன்றினார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் விஷ்ணு வம்சத்துல யது வம்சத்துல தோன்றினாங்க. சோ அதனால வந்துட்டு அந்த வம்சத்துக்கு தான் புகழ் செய்யறதே தவிர அந்த வம்சத்துல தோன்றினாலும் பகவான் அந்த வம்சத்துக்கு உட்பட்டவர் ஆயிட மாட்டார். அவர் வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். அவர் வந்து எந்த வம்சத்தையும் சேர்ந்தவர் கிடையாது. அவர் யது வம்சத்தை சேர்ந்தவர் கிடையாது. அவர் வந்து விஷ்ணு வம்சத்தை சேர்ந்தவர் கிடையாது. அவர் வந்து ஆயர் குலத்தை சேர்ந்தவர் கிடையாது. ஆனாலும் தன்னுடைய பக்தருடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்காக, தன் பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்வதற்காக, தன் பக்தரோட லீலை புரியறதுக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட வம்சத்துல தோன்றி அந்த வம்சத்துக்கு பெருமை சேர்க்கிறார். பிரபுபாத் ரொம்ப அழகா உதாரணம் தருவார். மலையா சந்தனம். ஸோ மலையா சந்தனம் வந்துட்டு சந்தனம் எல்லா பக்கம் விளையுது இல்லையா. சந்தன மரம் வந்து சந்தனம் எல்லா பக்கம் கிடைக்குது. ஆனா மலையா காடு பகுதியில் அதிகமாக கிடைக்கிறதுனால அந்த ஊருக்கு மிகவும் பெருமை சேர்க்குது இல்லையா. மலையா சந்தனம் சொல்றோம். அந்த மலையா ஊருக்கு அந்த சந்தனம் அதிகமா இருக்கிறதுனால அந்த சந்தனத்தினால மலையாக்கு பெருமையை தவிர மலையானால சந்தனத்துக்கு பெருமை கிடையாது. ஸோ அது போலதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு குறிப்பிட்ட வம்சத்துல தோன்றதுனால அந்த வம்சத்துக்கு பெருமை புகழ் சேர்றதே தவிர அந்த வம்சத்தினால பகவானுக்கு புகழ் பெருமை சேர்றதில்ல. அதனால பகவான் வந்து இந்த ஜட இயற்கைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஜட நிலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் பிராமணர் கிடையாது. அவர் சத்திரியர் கிடையாது. வைஷ்ணவர் சூதரர் எதுவுமே கிடையாது. அவர் வந்து தெய்வீகமானவர். அவர் நித்தியமானவர், ஆத்மீகமானவர். அதே போலதான் அவருடைய பக்தர்களான வைஷ்ணவர்கள் ஒரு கிருஷ்ண பக்தரும் எந்த ஒரு சமுதாயத்தையும் இனத்தையும் சேர்ந்தவர் கிடையாது. அவர் பகவானுடைய நித்தியமான சேவகர். நம்முடைய ஆதாரமிலே வந்து நான் கிருஷ்ணாவுடைய சேவகன். ஸோ இதனால வந்துட்டு ஜீவாத்மாவாகட்டும் பரமாத்மாவாகட்டும் கிருஷ்ணரோ இல்லை அவருடைய பக்தர்களோ வந்து எந்த சமுதாயத்தையும் எந்த இனத்தையும் சேர்ந்தவர் கிடையாது. கிருஷ்ணா வந்து நித்தியமானவர். அவருடைய பக்தர்களும் நித்தியமானவங்க. ஸோ இந்த ஜீவாத்மா வந்து தன்னுடைய நிலையை மறந்து போனதுனால நான் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன், நான் குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவன், நான் குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவன் தன்னை அடையாளப்படுத்திக்கிறார். ஸோ எப்போ அந்த ஜீவாத்மா வந்து அந்த அறியாமையிலிருந்து விடுபடுறாரோ, தான் எப்போ வந்து கிருஷ்ணருடைய சேவகங்கிறத உணர்றாரோ, உடனடியாக அவர் வந்து வைஷ்ணவ தளத்துக்கு வந்துறார். இந்த ஜட இயற்கையினுடைய நிலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையான மிக உன்னதமான வைஷ்ணவங்கிற நிலை அடைகிறார். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்றார். கிருஷ்ணா அவரை பாதிக்கூடிய செயல் எதுவும் இல்லை. செயல்களின் பலன்களை நான் விரும்புவதும் இல்லை. என்னை பற்றி உண்மை அறிபவனும் செயல்களின் விளைவுகளிலிருந்து விடுபடுகிறார் சொல்றார் கிருஷ்ணர். ஸோ கிருஷ்ணா இந்த உலகத்தில் வந்து செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. இதுதான் வந்து ஸ்வேதாச உபநிஷதம் ரொம்ப அழகாக சொல்லுது. ந காரணம் கர்ணம் ச வித்யதே, ந காரணம் கர்ணம் ச வித்யதே. அவர் இங்க வந்து தோன்றதுக்கு இதுதான் காரணம் சொல்ல முடியாது. பகவானுடைய காரணமற்ற கருணினால் இங்க வந்து தோன்றார். ந காரணம் கர்ணம் ச வித்யதே, ந சமா அதிகர்ஷி திசதே. பகவானுக்கு சமமானவர் யாரும் கிடையாது. பகவானோடு உயர்ந்தவர் யாரும் கிடையாது. பராசக்தியர் விவிதைவசூயதே சாவாபதி ஞான பலாக்கிரியாச்ச. அவருடைய சக்தி வந்து எல்லையற்றது. அவருடைய வைபவங்கள் வந்து எல்லையற்றது. ஸோ பகவான் இந்த உலகத்தில் வந்து தோன்றி செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது. ஆனாலும் காரணமற்ற கருணினால் பகவான் இங்கே தோன்றார் நம்மளை மாதிரி கட்டுண்டு ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக. ஸோ நம்ம வந்துட்டு இந்த ஜட உலகம் கிருஷ்ணர் படைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஜட உலகமாகட்டும், இந்த வர்ணாசிரம தர்மமாகட்டும், இந்த வர்ணாசிரம முறைகளை வந்து கிருஷ்ணர் ஏற்படுத்த வேண்டியதே இல்லை. ஸோ எதற்காக இது ஏற்படுது? ஜட உலகத்தில் வந்து உயிர்வாளிகள் நம்ம எல்லாம் இங்கே தோன்றினதுனால பகவான் வேணாம் நம்ம இங்கே வந்துட்டோம் இல்லையா. ஆத்மீக உலகத்திலேருந்து பகவான் வேணாம், எனக்கு நான் வந்து பகவானை விட்டு தனித்து இன்பம் அனுபவிக்கணும், தனித்து அனுபவிக்கணுங்கிற ஒரு பொய் அகங்காரத்தினால நம்ம இங்கே தோன்றணும். ஸோ நம்ம இங்கே வந்த உடனே நம்ம உடனே முக்குணத்தினோட பிடிவில் முக்குணத்தினோட கலவையினால மாட்டிக்கிறோம். பிரகிருதியை கிரியமானி குணை கர்மானி சர்வசுக, சத்தகுணம் ரஜோகுணம் தம, இந்த மூணு குணத்தினுடைய பிடியிலால நம்ம செயல்படும் போது அகங்கார விமூட ஆத்மா, அகங்காரத்தினால கர்த்தாகம் இது மன்னியதே, நான் தான் கர்த்தா நினைச்சுக்கிறேன், நான் தான் கர்த்தா, நான் தான் போக்தா, நான் தான் அனுபவிப்பாளர், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், எல்லாமே என்னுடைய திருப்திக்காக அப்படின்னு அறியாமையில வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ கிருஷ்ண பகவான் வந்து ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். நம்மள மாதிரி கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்கு அவர் இங்க தோன்றார் அவருடைய காரணமற்ற கருணினால. அப்புறம் இவங்க தோன்றி அவர் பகவான் நிறைய அற்புதமான லீலைகள் புரிகிறார். ஒரு சத்திரிய வம்சத்துல வந்து ஒரு சத்திரியன் மாதிரி லீலைகள் புரிகிறாரு. ஆயுர் குலத்துல போய் கோபர்களோடையும் பசுக்களோடையும் நந்த மகாராஜ கூடையும் யசோதா மாதா கூடையும் லீலை பண்றாரு. ஸோ எப்படி ஆயர் குலத்திலையும் கிருஷ்ண லீலை பண்றாரு, ஒரு மதுரால இருக்கிற ஒரு சத்திரிய வம்சத்திலையும் கிருஷ்ண லீலை பண்றாரு, இப்படி துவாரகால மதுரா துவாரகா பிருந்தாவனம் இது பல பல இடங்கள்ல பகவான் கிருஷ்ண லீலை பண்றாரு. ஆனா இது எல்லாமே வந்து அவருடைய தெய்வீகமான லீலையை தவிர அவருடைய அவருக்குன்னு இந்த செயலும் கிடையாது. அவர் இந்த செயலெல்லாம் வந்து இந்த ஜட உலகத்துல பண்ண வேண்டியது கிடையாது. ஆனா கிருஷ்ணர் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு. இதே அத்தியாயத்துல நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம், ஜென்ம கர்ம சமய திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக தியக்த்வா தேகம் புனர் ஜன்ம நைத்தி மாமேதி சோ அர்ஜுனா. ஜென்மா கிருஷ்ணாவுடைய பிறப்பு, கர்மா அவருடைய செயல்கள் திவ்யமானது, இதான் ரொம்ப ரொம்ப திவ்யமானது, மங்களமானது, தெய்வீகமானது அப்படின்னு யாரோ ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க இனி இந்த உலகத்துல பிறக்க வேண்டியதில்லை. அதே தான் கிருஷ்ணர் திரும்ப இந்த இடத்துல வலியுறுத்துறாரு. கிருஷ்ணர் இங்க செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது. ஆனா அவர் தன்னுடைய தெய்வீகமா லீலையை புரியறதுக்காக இங்க ஒரு குறிப்பிட்ட செயல் பண்றாரு. யசோதா மாதாவுக்கும் நந்த மகாராஜாவுக்கும் சேவை பண்றாரு. பசுக்களையும் கன்றுகளையும் கோவர்த்தன மலைக்கு அழைச்சிட்டு போறாரு. அவர் பாண்டவர்களுக்கு தூது போறாரு. மதுராவில் வந்து நிர்வாகம் பண்றாரு. துவாரகையில சக்கரவர்த்தியா இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவருடைய தெய்வீகமான லீலையை தவிர அவர் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இவர் வந்து செயல்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஸோ கிருஷ்ணா வந்துட்டு அவர் பாதிக்கூடிய செயல் எதுவுமே இல்லை. ஏன்னா அவர் அவர் அவருடைய செயல் கர்மா கிடையாது. அவருடைய கர்மா வந்துட்டு திவ்யமானது. அவருடைய செயல் வந்து அவர் செய்யக்கூடிய செயல் வந்து திவ்யமானது. நம்முடைய செயல் தான் கர்மா. நம்முடைய செயலுக்கு பாதிப்பு உண்டு. நல்ல தீய செயல்களுக்கு நம்முடைய செயலில் வந்து நல்ல செயல் இருக்கும், தீய செயல் இருக்கும் இல்லையா. ஜீவாத்மாவாகிய நாம வந்துட்டு ஏதோ ஒரு செயல் பண்றோம்னா ஒன்னு நல்ல செயலா இருக்கும், இல்லை தீய செயலா இருக்கும். நல்லது பண்ணா அதுக்குண்டான புண்ணியத்தை அனுபவிக்கிறோம், பாவம் பண்ணா அதுக்குண்டான தண்டனை அனுபவிக்கிறோம். அப்போ கிருஷ்ணருடைய செயல் வந்துட்டு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அவர் எந்த ஒரு செயல் பண்ணாலும் அது வந்து தெய்வீகமானது. இப்ப கிருஷ்ணர் ஒருத்தரை தண்டிக்கிறாரா, அதுவும் தெய்வீகமானது. கிருஷ்ணர் ஒருத்தர் மேல அன்பு காட்டுறாரா, அதுவும் தெய்வீகமானது. சோ கிருஷ்ணருடைய செயல்ல வந்து எதுவுமே அவரை பாதி அவரை பந்தப்படுத்துறது இல்லை, அவர் பாதிக்கிறது இல்லை. ஆனா நம்ம வந்து கட்டுண்ட ஜீவாத்மா, நம்ம செய்யக்கூடிய செயல வந்துட்டு அதனால நம்ம பந்தப்படுவோம். அதனாலதான் நம்ம செயல வந்து விஷ்ணுவோட திருப்திக்காக செய்யணும்னு கிருஷ்ணர் சொன்னாரு. மூணாம் அத்தியாயத்துல படிச்சோல்லையா, யஜ்ஞாத்தாத் கர்மனோ அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தனா ததக்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சரஹா. விஷ்ணுவோட திருப்திக்காக யார் ஒருத்தர் செயலாற்றுறாங்களோ அவங்க அந்த கர்ம வெளியிலிருந்து விடுபடுறாங்க. அப்படி செய்யாதவங்க அதுல மாட்டின்ட்டுருவாங்க. இப்ப நம்ம செய்யக்கூடிய செயல் நல்ல செயலோ தீய செயலோ, நல்ல செயலா இருந்தாலும் அதோடைய கர்ம வெளியை நம்ம அனுபவிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு யாருக்கோ தானம் பண்றோம்னு வைங்களேன், அன்னதானம் பண்றோம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம், புஸ்தகம் வாங்கி கொடுக்குறோம், இதெல்லாம் புண்ணிய செயல் தானே, சோசியல் சர்வீஸ், சமூக சேவை பண்றோம். அந்த சமூக சேவை பண்ணும்போது அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறத திரும்ப நமக்கு எப்படி பிறவி எடுக்கணும். மிக சிறப்பு நல்ல செல்வந்தர் குலத்துல பிறக்கலாம், நல்ல பிராமண குலத்துல பிறக்கலாம். சோ எப்படி நம்ம வந்து இந்த உலகத்துல திரும்பி பிறக்கலாம். இப்ப திரும்பி பிறந்தா என்ன ஆகுது, திரும்பவும் ஜென்ம மிருத்து ஜராவியாதி துக்க தோஷானு தர்சனா. அப்ப இந்த உலகத்துல புண்ணிய காரியம் பண்ணாலும் திரும்ப பிறவி இருக்கு. அந்த திரும்பவும் பிறவி எடுக்கும் போது நம்ம திரும்பவும் மரணம் ஏற்படுது. அப்ப பிறப்பு இறப்பு முதுமை நோய்ங்கிற சக்கரத்துல தொடர்ந்து நம்ம சுழற்சியில மாட்டின்றோம். அப்ப புண்ணிய காரியம் செய்தா, பாவ காரியம் செய்தா சொல்ல வேண்டியதே இல்லையே. பாவ காரியம் செய்தா மிக மோசமான நிலை, நாய் பன்றி பூனை கழுதைங்கிற பிறவி கிடைக்கும், இல்ல கீழ் உலகங்களை போய் கஷ்டப்படுவோம் பாவ காரியம் செய்யும் போது. அப்ப ஒரு கேள்வி கேளலாம், அப்ப புண்ணிய காரியமே செய்யக்கூடாது, அப்ப என்னதான் பண்றது அப்படின்னு கேள்வி எழலாம். அதனாலதான் வந்து கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, அவருடைய திருப்திக்காக செயல் பண்ண சொல்றாரு. நம்ம எந்த ஒரு செயல் பண்ணாலும் கிருஷ்ணருடைய திருப்திக்காக பண்ணும்போது அந்த செயலுடைய வினையிலிருந்து நம்ம தப்பிச்சிடுவோம். யாருக்கா சாப்பாடு கொடுக்கணுமா, அது கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதத்தை விநியோகம் பண்ணணும். இல்ல இப்ப நம்ம யாருக்காவது அன்னதானம் பண்றோம், இப்ப நிறைய பேர் அன்னதானம் பண்ணுவாங்க. சோ அந்த அன்னதானத்தை வந்து வெறுமனே சாதமா, அந்த வெறும் கர்மாவை கொடுக்காம அன்ன சாதமா பண்ணாம அதை பிரசாதமாயிட்டு கொடுக்கறது. சோ எதுவுமே கிருஷ்ண உணர்வுல செயலாற்றும் போது அதுக்கு கர்ம வினை கிடையாது. சோ அன்னதானத்தை பிரசாத விநியோகமா பண்ணணும், பகவானுக்கு நிவேதம் செய்து இந்த பிரசாதத்தை விநியோகிக்கணும். எந்த ஒரு செயல் பண்ணாலும் கிருஷ்ணரோடு சம்மந்தப்படுத்திக்கிட்டோம்னா அதுல இருந்து நம்ம அந்த கர்ம வினையில மாட்டிக்கிறது இல்லை. அதனாலதான் கிருஷ்ண பக்தர் வந்து எது செய்தாலும் கிருஷ்ணரை மையமா வச்சு செய்வாங்க. யாருக்காவது தானம் பண்றது, அப்ப பகவத்கீதை போன்ற சாஸ்திர தியானம் செய்யறது, பிரசாத விநியோகம் பண்றது, புத்தக விநியோகம் செய்யறது, இப்படி கிருஷ்ண உணர்வுல செயலாற்றும் போது அது கர்ம வினை கிடையாது. ஏன்னா கிருஷ்ணருடைய செயல்கள் கர்ம வினை கிடையாது. அதே மாதிரி பக்தி தொண்டுல செயலாற்றும் போது அது நல்ல தீய செயல்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட மிக உன்னதமான செயலாயிடுது. கிருஷ்ணாவுக்காக செயலாற்றும் போது அது மிக உன்னதமான செயலாயிடுது. செயல்களின் பலன்களை நான் விரும்புவதும் இல்லை. கிருஷ்ணா வந்து அது செயலுடைய ஃப்ரூட்டை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை. நம்ம என்ன பண்றோம், ஒரு செயல் பண்ணா எனக்கு என்ன பலன் கிடைக்கும் இல்லையா. ஒரு உதாரணத்துக்கு நம்ம யாராவது எதையாவது யார்ட்டையாவது கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இஸ்கான் வரக்கூடாது, நீங்க கிருஷ்ண பக்தி இயக்கத்துல வரக்கூடாது, நீங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது அதை பண்ண எனக்கு என்ன பலன் கிடைக்கும், உடனடியாக பலன் எதிர்பார்ப்பாங்க இல்லையா. இந்த செயல் பண்ண எனக்கு என்ன பலன் கிடைக்கும், வேலைக்கு போனா எனக்கு எவ்வளவு சம்பளம் தருவாங்க, வியாபாரம் பண்ணா எனக்கு என்ன லாபம் கிடைக்கும். சோ ஏதாவது எதிர்பார்ப்பு, இந்த ஃப்ரூட்டிவ் மென்டாலிட்டி, பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல்கள். இந்த ஜட உலகத்துல செய்யக்கூடிய செயல் எல்லாமே பலனை எதிர்பார்த்து செய்யறாங்க. ஆனா கிருஷ்ண பக்தர்கள் செய்யக்கூடிய செயல் வந்து பலனை எதிர்பார்த்து இல்லை, பகவானுடைய திருப்திக்காக செயலாற்றுறது. ஸோ பகவானுடைய திருப்திக்காக பக்தன் செயலாற்றும் போது அவன் அந்த பலனை வந்து பகவான் படைச்சிடுற, அவர் அதை விரும்புறதில்லை, எது வந்தாலும் அதை சந்தோஷம் ஏத்துக்கிறார். காரணம் என்னன்னா கிருஷ்ணா எதை விரும்புறதில்லை. கிருஷ்ணா வந்து ஆத்மாராமா, ஆத்மாராமன்னா தண்ணில் திருப்தி அடைபவர். கிருஷ்ணாவை வந்து வெளியிலிருந்து யாரும் சந்தோஷப்படுத்த வேண்டியதில்லை. கிருஷ்ணரை வந்துட்டு பகவானை வந்து வெளியிலிருந்து யாரும் சந்தோஷப்படுத்த வேண்டியதில்லை, அவர் தண்ணில் திருப்தி அடையக்கூடியவர். அதே போல அந்த தண்ணில் திருப்தி அடையக்கூடிய ஆத்மாராமரான அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஒரு பக்தன் தொடர்ந்து பக்தி தொண்டு செய்து வராருன்னா அவரும் படிப்படியாக எல்லா விதமான பலனோக்கு செயலிருந்து விடுபட்டு தூய்மையான பக்தி தொண்டு நிலையை அடைவர். ஸோ பக்தி தொண்டு மிக மிக தூய்மையானது. அப்போ தூய்மையான பக்தி தொண்டு நிலையில செய்யக்கூடிய பக்தியானது வந்துட்டு கலப்படமில்லாத பக்தியானது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடியது. இப்போ ஹனுமான்ஜி வந்துட்டு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு சேவை பண்ணாரு, என்ன எதிர்பார்த்து சேவை பண்ணாரு, ஹனுமான் எதையுமே எதிர்பார்க்கல. நான் போய் லங்கையில போய் சீதையை பார்த்துட்டு வந்தா ராமன் எனக்கு ஏதாவது சன்மானம் கொடுப்பாரு, இல்லை என்ன புகழ்வாரு, எனக்கு இடம் கொடுப்பாரு, ஆபரணங்கள் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்து செய்தாரு. ஸோ ஹனுமானுடைய சேவை வந்துட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாது, தூய்மையான பக்தி தொண்டு. ஏன்னா ராமர் வந்து செயலுடைய பலன் எதுவும் விளம்புறது இல்லை. ராமர் வந்து தன்னுடைய சேவையை வந்து தன்னுடைய செயலை வந்து பக்தருடைய திருப்திக்காக பண்றார். ராமர் லீலை புரிகிறார், ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியானவர் லீலை புரிகிறார். அந்த லீலா மூர்த்திக்கு வந்துட்டு பகவானுக்கு வந்து சேவை செய்கிற பக்தனும் வந்துட்டு படிப்படியா பகவான் இருக்கக்கூடிய எல்லா கல்யாண குணமும் பக்தன் இடத்துல வருது. ஸோ கிருஷ்ணா வந்து செயலுடைய பலன்களை விரும்புறதில்லை. அதே மாதிரி தூய்மையான பக்தர்கள், உன்னதமான நிலையிலுடைய பக்தர்களும் எந்த ஒரு பலனையும் விரும்புறதில்ல. சில பிரபுபாதர் வந்து உலகம் முழுவதும் கிருஷ்ணனோட பிரச்சாரம் செய்தார். என்ன எதிர்பார்த்து பிரச்சாரம் செய்தாரு? எனக்கு இதெல்லாம் கிருஷ்ணருடைய புகழை பரப்பினா எனக்கு புகழ் கிடைக்கும், எனக்கு பேர் கிடைக்கும், எனக்கு செல்வம் கிடைக்கும் பண்ணாரு. சில பிரபுபாதர் வந்து வெறுமனே தன்னுடைய குருவுடைய கட்டளையை நிறைவேற்றணும், குருவுடைய திருப்திக்காக செய்தார். ஸ்ரீ ராமானுஜாச்சாரியர் வந்து மிக உன்னதமான ஆச்சாரியர். சில பிரபுபாதர் மாதிரி ராமானுஜாச்சாரியர் வந்துட்டு எல்லாருக்கும் கிருஷ்ணன் ஒரு போதிக்கிறார். அவர் எதிர்பார்த்து செய்தாரு? ஸோ எல்லாருமே வந்துட்டு வைஷ்ணவர் வந்து மற்றவருடைய நன்மைக்காக வாழ்றவங்க. பர துக்க துக்கி, மற்றவங்க துக்கம் அடையும் போது வைஷ்ணவருக்கு ரொம்ப வேதனை ஆகும். ஸோ கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக வைஷ்ணவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பக்தி தொண்டு செய்கிறாங்க. வெறுமனே பகவானை திருப்தி படுத்தணும், தன் குருவை திருப்தி படுத்தணும் அப்படிங்கிறது அவங்க லட்சியம். அதனால கிருஷ்ணர் வந்துட்டு அவருடைய செயல் வந்துட்டு தெய்வீகமானது. அவர் இந்த உலகத்தில் செய்ய வேண்டியது எதுவும் கிடையாது. பகவான் வந்து இந்த உலகத்தில் செய்ய வேண்டியது எதுவும் கிடையாது. ஆனாலும் தன்னுடைய காரணமற்ற கருணினால் இங்கே தோன்றி லீலை புரிகிறார். எதுக்காக? நம்மளை மாதிரி கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் கவர்றதுக்காக, வசீகரிக்கிறதுக்காக. இல்லை இந்த உலகத்தில் வந்துட்டு எல்லாரும் ஏதோ ஒரு அற்புதமான விஷயங்களை மயங்குவாங்க. சினிமா நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள் ஏதாவது அற்புதம் பண்ணால் அவங்களுக்கு நிறைய பேர் ஃபேன் ஆகிடுவாங்க. நான் டெண்டுல்கரோட ஃபேனு, நான் வந்து ரஜினியோட ஃபேனு, நான் கமலோடைய ஃபேன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த சில அவங்க சில அந்த துறையில் சில அற்புதங்கள் பண்ணால், அப்போ அற்புதங்களை பண்ணும்போது ஜனங்கள் அதனால் கவரப்படுறாங்க. அப்போ பகவான் இங்கே தோன்றும் பொழுது யாருமே செய்ய முடியாத அமானுஷ்யமான அற்புதங்களை பண்ணுறாரு. காளிங்கன் மேலே நர்த்தனம் செய்கிறாரு, கோவர்த்தன மலையை கொடையா பிடிக்கிறாரு, மிக மிக அற்புதமான லீலைகள் பண்ணுறாரு. அப்படி செய்யும்போது என்னாகுது, இயல்பாகவே கட்டுண்ட ஆத்மா வந்து பகவானுடைய அதிர்புத லீலைகளில் மயங்கி போய் அவரை சரணடைகிறார். ஸோ கிருஷ்ணர் வந்துட்டு படிப்படியாக நம்ம கவனத்தை அவர்பால் இருக்கிறதுக்காக தான் இங்கே லீலை புரிகிறார். ஸோ அவர் இங்கே செய்ய வேண்டிய எதுவும் இல்லை, வெறுமனே நம்மளையெல்லாம் கவர்றதுக்காக, கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக அவங்க செயல்படுறார். அவர் தண்ணில் திருப்தி அடைக்குவர், அவர் எந்த ஒரு செயல்பலனையும் அவர் விரும்புறதில்லை. என்னை பற்றி உண்மையை அறிபவனும் செயல்களின் விளைவுகளில் பந்தப்படுவதில்லை. இப்போ பகவான் வந்து தெய்வீகமானவர், அவர் எந்த செயல்களுக்கும் காரணம் கிடையாது. அவர் எந்த செயலும் அவர் வந்து பந்தப்படுத்தாது. அவர் எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர், அவர் தெய்வீகமானவர், அவருடைய செயல்கள்லாம் தெய்வீகமானது, அவர் செயலுடைய பலனை விரும்பாதவர் அப்படின்னு யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களும் இதில் எல்லாம் விடுபடுவாங்கன்னு சொல்கிறார் கிருஷ்ணா. ஸோ அதனால் பக்தி தொண்டுனாலும் மிக மிக தூய்மையானது தான். ஸோ பக்தி தொண்டில் வந்து நம்ம தொடர்ந்து ஸ்ரத்தையோட ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு பகவான் நாமத்தை உச்சாரணம் செய்ய ஆரம்பித்தோன்னா அந்த தொடர்ந்து நாம ஜபமானது பகவானுடைய நாமம் குற்றமற்று ரொம்ப கவனமாக ஸ்ரத்தையோடு நம்ம ஜபித்தோன்னா பகவானுடைய லீலைகள் அவருடைய வைபவங்கள் எல்லாமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். படிப்படியாக வந்துட்டு அவருடைய தெய்வீகமான சேவையில் நம்ம தொடர்ந்து ஈடுபட முடியும். ஸோ அதனால் கிருஷ்ண உணர்வு வந்துட்டு மிக மிக முக்கியமானது, தெய்வீகமானது. யார் ஒருத்தர் வந்து கிருஷ்ண உணர்வு நிலை பெற்றிருக்காரோ அவர் தான் மிக மிக உயர்ந்த முதல் தரமான யோகின்னு கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் சொல்கிறார். ஸோ அடுத்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் சொல்கிறாரு, ஏவம் யாத்வா கிருதம் கர்ம பூர்வை அபிமுக்ஷுபிகி குரு கர்மைவஸ்தஸ்மாத்வம் பூர்வை பூர்வதரம் கிருதம். முற்காலத்தில் விடுதலை பெற்ற ஆத்மாக்கள் எல்லாரும் என்னுடைய உன்னத இயற்கையை உணர்ந்த வண்ணம் செயல்பட்டனர். எனவே அவர்களது அடிச்சுவட்டை பின்பற்றி நீயும் உனது கடமையை செய்ய வேண்டும். ஸோ கிருஷ்ணா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். இங்கே மற்ற வைஷ்ணவர்கள் உதாரணம் காமிக்கிறார். முற்காலத்தில் அப்படின்னா பாஸ்ட், இதுக்கு முன்னாடி. ஸோ இந்த ஸ்லோகம் வந்துட்டு பகவத்கீதை எங்கே போதிச்சார் கிருஷ்ணா? யார் இடத்துல? கரெக்ட், அர்ஜுன் இடத்துல, இங்கே குருக்ஷேத்திரத்தில். குருக்ஷேத்திரத்தில் வந்துட்டு எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி? 5000 வருஷங்களுக்கு முன்னாடி வந்துட்டு பகவத்கீதையை வந்து கிருஷ்ணர் குருக்ஷேத்திரத்தில் போதிச்சார். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுன் இடத்துல, இதற்கு முன்பாக அப்படின்னா இன்னுக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய வைஷ்ணவர்கள் பக்தர்கள்லாம் இருந்திருக்காங்க. அந்த பக்தர்கள்லாம் வந்து அவங்களுடைய அடிச்சுவட்டை நீயும் பின்பற்றணும்னு சொல்கிறார் கிருஷ்ணா. ஸோ இதே மாதிரி ஸ்லோகம் ஏற்கனவே நம்ம 3வது அத்தியாயத்தில் பார்த்தோம். கர்மனை சம்சித்தி ஆஸ்தித்ய ஜனகாதயக, ஜனக மகாராஜா மேற்கோள் காமிச்சார் கிருஷ்ணா. ஸோ ஜனகர் மாதிரி வைஷ்ணவருடைய அடிச்ச ஓட்டை பின்பற்றணும். அப்போ கடமையை வெறுமனே கடமையை துறக்க சொல்ல கிருஷ்ணா, கடமையை திறந்துட்டு நீ வந்து துறவர வாழ்க்கையை மேற்கொள்ளுன்னு சொல்லலை. ஸோ துறவரம்னா என்னது? பௌதிகத்தில் பற்றுது இல்லாமல் இருக்கிறது. யார் ஒருத்தர் வந்துட்டு பௌதிக தன்னுடைய புலன் திருப்திக்காக, நான் என்னுடைய புலன்களை திருப்தி படுத்தணும்னு நினைக்காம கிருஷ்ணனுடைய புலனை திருப்தி படுத்தணும்னு நினைக்கிறாரோ அவர் தான் உண்மையான துறவி. நான் வந்து என்னுடைய புலன்களை திருப்தி படுத்துக்கணும்னு நினைக்காம பகவானை திருப்தி படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதா உண்மையான துறவி. ஸோ அந்த மாதிரி நிறைய வைஷ்ணவர்களாக வாழ்ந்தாங்க, ராஜ ரிஷிகள், ஜனகர், தசரதர், யுதிஷ்டிரர், பீஷ்மர், பரீட்சித், அர்ஜுனன், பாண்டவர்கள், இந்த மாதிரி நிறைய வைஷ்ணவ, பிரகலாதர், துருவ மகாராஜ், இந்த மாதிரி எண்ணற்ற வைஷ்ணவர்கள். ஸோ இவங்கெல்லாம் மிக மிக உன்னதமானவங்க, மகாஜனங்கள். நம்ம 12 மகாஜனங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா. மகாஜனோ ஏன கத சபந்தஹா தர்மஸ்ய தத்துவம் நிகிதோ குகாயாம். தர்மம்ங்கிறது வந்து மிக மிக சூக்ஷமானது, மிக மிக ரகசியமானது. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி நம்ம நம்முடைய தர்மத்தை தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுறது? மகாஜனோ ஏன கத சபந்தஹா, முந்தைய ஆச்சாரியுடைய வழி அடிச்சவற்றை பின்பற்றணும். தெய்வீகமான தூய்மையான வைஷ்ணவருடைய வழிமுறையை பின்பற்றணும். ஸோ தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம், தர்மம் வந்து பகவான் தான் ஏற்படுத்தினாங்க. இப்போ படித்தவங்க இல்லையா, அது நாலு வரணும், நாலு ஆசிரமம் இருக்கு இல்லையா, பகவான் தான் உண்டு பண்ணார். எதுக்காக? அவர் அடையிறதுக்காகனு பார்த்தோம். அப்போ அது எப்படி செய்யறது? இதுக்கு முன்னாடி உள்ளவங்களை ஃபாலோ பண்ணணும், ப்ரீவியஸ் ஆச்சாரியா, முந்தைய ஆச்சாரியர்கள். அதனால தான் குரு பரம்பரா ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜஸ்யோ வதுகுன்னு கிருஷ்ணா சொல்றாரு. இதே அத்தியாயத்தில் ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா, இந்த பகவத்கீதை யோக முறையானது பல ஆயிரம் கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நான் சூரியனுக்கு உபதேசித்தேன். இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகமவ்யம் விவஸ்வான் மனுவே பிராக மனுவிக்காக அப்ரவீத். இந்த பகவத்கீதையை வந்து இந்த யோக முறையை வந்துட்டு இந்த விஞ்ஞானத்தை வந்து பல கோடி வருஷங்களுக்கு முன்பாக நான் சூரிய தேவனுக்கு உபதேசித்தேன் சொல்றார் கிருஷ்ணா. அப்புறம் சூரியன் என்ன பண்ணாரு, தன்னுடைய மகனான சுவாகு சுவாகு சொன்னார் வைவஸ்வத மனு, அப்படி சுவாகு மகராஜ் இப்படி பரம்பரா பரம்பரா வந்துட்டு இருந்தது. ஏவம் பரம்பரா பிராப்தம், இந்த இந்த சயின்ஸ் இந்த விஞ்ஞானம் வந்துட்டு காலங்காலமா பரம்பரை பரம்பரையா வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து இந்த சீட பரம்பரை வாயிலாக. ஸோ அப்படிதான் நம்ம அறிவு பெற முடியும். அறிவு வந்து நம்ம கற்பனை பண்ணி பெற முடியாது. இப்போ கலியுகத்தில் வந்து நிறைய புதுசு புதுசாக சாமியார்கள் ஆன்மீக குருவெல்லாம் தோன்றுவாங்க, போலி ஆன்மீக குருவன். அவங்க என்ன சொல்லுவாங்க, திடீர்னு எங்களுக்கு திடீர் ஞானோதயம் வந்துச்சு எங்கள் குருநாதருக்கு, அங்கே போகிறவங்க சொல்ல எங்கள் குருநாதருக்கு திடீர் ஞானோதயம் வந்துச்சு. ஸோ திடீர்னெல்லாம் ஞானோதயம் வராது. ஸோ ஞானம் எப்படி கிடைக்கும்? பரம்பரா பிராப்தம், சீட பரம்பரை, உண்மையான அங்கீகரிக்கப்பட்ட ஆச்சாரிய சம்பிரதாயம், அதிகாரபூர்வமான சம்பிரதாயம். சம்பிரதாய நகி மந்திர நிர்பலஸ்மகா, அதாவது சம்பிரதாயம் இல்லைன்னா மந்திரம் பலிக்காது. நம்ம எந்த மந்திரம் சொன்னாலும் சம்பிரதாயத்தின் மூலமாக செய்யும் போது அந்த மந்திரத்துக்கு உண்டான சக்தியை நம்ம பெற கிரகிச்சிக்க முடியும். ஸோ அதனால சீட பரம்பரை ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதுதான் கிருஷ்ணர் இங்கே வலியுறுத்துறாரு. ஸோ அர்ஜுனன் வந்துட்டு இந்த யுத்தத்தை தவிர்த்தரலாம், இந்த யுத்தம் வேணாம், இது வந்து நமக்கு பாவம் தான் வந்து சேரும் அப்படின்னு இந்த யுத்தத்தை நிராகரிக்கல, தன்னுடைய கடமையிலேருந்து விலகலாம்னு நினைக்கிறார் அர்ஜுனன். கரெக்ட், அப்படி தானே? அர்ஜுனன் என்ன சொன்னார், நான் யுத்தம் செய்ய மாட்டேன், இந்த யுத்தம் வேணாம், நானும் கிருஷ்ண பக்தன், நான் ஏன் கிருஷ்ணனு ரூப, நான் எளிமையாக கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு போயிடுறேன், எதுக்கு யுத்தம் செய்யணும், நான் ஏன் என்னுடைய கடமையை செய்யணும், நான் பேசாமல் காட்டில் போய் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிக்கிறேன் அப்படின்னு நினைக்கல நினைக்கிறார் அர்ஜுனன். கிருஷ்ணன் என்ன சொல்கிறார், இல்லை இல்லை உன்னுடைய டியூட்டி பண்ண சத்திரியானி. ஸோ சத்திரியனுடைய கடமை நீ செய்யணும், அது செய்யலாம் உனக்கு அவமானத்தை தான் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, வெறுமனே துறவரத்தை கிருஷ்ணர் விரும்பலை, பேரளவு துறவரம் மேற்கொள்றதை கிருஷ்ணர் விரும்பலை. அதே சமயம் தன் கடமையை என்னுடைய திருப்திக்காக செஞ்சானா தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறார் கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணன் என்ன அழகாக சொல்கிறார் அர்ஜுனன்ட்ட, உன்னுடைய கடமையை நீ திறக்கக்கூடாது, அதே சமயம் இது எனக்காக செய்யணும். நீ கடமையை திறக்கவும் செய்யாத, உன்னுடைய கடமையை நீ திறக்காத, அதில் பற்றுதலும் கொள்ளாத, வெறுமனே எனக்காக செய்ய சொல்கிறார், கிருஷ்ணோட திருப்திக்காக செய்யணும். ஸோ எதிரணியில் இருக்கார் பீஷ்மர், மிகச்சிறந்த உதாரணம் பீஷ்மாச்சாரியர். ஸோ பீஷ்மதேவர் வந்து 12 மகாஜனங்கள் ஒருத்தர், அவர் எதிரணி கிருஷ்ணருக்கு எதிரணியில் இருக்கார். இத்தனை கிருஷ்ணருடைய பக்தர்கள் மிக உன்னதமான பக்தரை நம்ம சொல்றோம் பீஷ்மரை, 12 மகாஜனங்களை ஒருத்தராக வச்சு கொண்டாடுறோம், ஆனால் யார் எங்கே இருக்காரு, பாண்டவர்களுக்கு எதிரணியில் இருக்கார் பீஷ்மர். ஏன்னா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, பீஷ்மர் வந்து பகவானுடைய பக்தர்கள் மிக உயர்ந்தவர், தூய்மையான வைஷ்ணவர், அவர் கிருஷ்ண பக்தர், அப்பயே பாண்டவர்களுக்கு எதிராக அவர் செயல்படுறாரு, என்ன ஒரு ஆச்சரியம் இது? ஏன்னா பீஷ்மருக்கு தெரியும் இந்த யுத்தத்தில் வந்து பாண்டவர்கள் தான் ஜெயிப்பாங்க, ஏன்னா பகவான் கிருஷ்ணர் அவங்க பக்கம் இருக்காங்க, தர்மம் அவங்க பக்கம் இருக்கு. பீஷ்மர் வந்து வெறும் தன் கடமையை தான் செய்கிறார். ஏன்னா பீஷ்மதேவர் வந்து வாக்கு கொடுத்துருந்தார் சத்யவதிட்ட, சத்யவதியோட அப்பாட்ட, நான் அஸ்தினாபுரத்தை அரியாசனத்தை ஏற்றுக்க மாட்டேன், அந்த அரியாசனத்தில் யார் இருந்தாலும் என்னுடைய முழு பாதுகாப்பு நான் அவங்களுக்கு கொடுப்பேன், என்னுடைய சப்போர்ட் இருக்கு எப்பவுமே. அஸ்தினாபுரத்துக்கு எப்போவுமே பீஷ்மருடைய சப்போர்ட் இருக்கு, பீஷ்மருடைய பாதுகாப்பு இருக்கு. ஸோ அந்த ஒரு வார்த்தைக்காக தான் கொடுத்த வாக்கு காப்பாற்றுறதுக்காகவும், தான் சத்திரியன்கிறதுனால அந்த வாக்குறுதியை மீறக்கூடாதுங்கிறதுக்காகவும் எதிரணியில் இருக்கார். ஆனால் அதே சமயம் பீஷ்மர் தன் கடமையை தான் செய்கிறாரு, எதுக்காக, கிருஷ்ணரை திருப்திப்படுத்துக்காக செய்கிறார். கிருஷ்ணா வந்து என்னோட எதிரணியில் வச்சிருக்காரு. ஸோ எது எல்லாமே கிருஷ்ணோடைய விருப்பப்படி தான் நடக்கும், கிருஷ்ணோடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஸோ என்னுடைய கடமையை நான் செய்கிறேன், அட் த சேம் டைம் நான் வந்து கிருஷ்ணனுடைய சந்தோஷத்துக்காக செய்கிறேன், இந்த யுத்தத்தில் நான் கலந்துக்கிறேன், அது கிருஷ்ணனுடைய ஏற்பாடு தான். ஸோ அல்டிமேட்லி கிருஷ்ணர் எங்கே இருக்காரோ அங்கே தான் ஜெயம். எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்தனை பார்த்தோ தனுத்தரா தத்திர சீர் விஜயோ போது திருவாணி திருமதிர்மமா. சஞ்சீன் ரொம்ப அழகாக சொல்கிறார், எங்கே யோகினி அரசனான கிருஷ்ணர் இருக்காரோ, எங்கே யோகேஸ்வரனான கிருஷ்ணர் இருக்காரோ, எங்கே அர்ஜுனன் இருக்காரோ, வில்லாளியான அர்ஜுன் இருக்கோ, அங்கே தான் செல்வம் வெற்றி அசாதாரண வலிமை இருக்கும். இது பீஷ்மருக்கும் நல்லா தெரியும். ஆனால் பீஷ்மர் வெறும் தன் கடமையை தான் செய்தார், தன் கடமையை வச்சு ஓடலை அவர். ஓ நான் இது கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களுக்கு நான் எதிராக ஏன் செயல்படணும், கிருஷ்ணருக்கு எதிராக நான் ஏன் செயல்படணும், அதனால இந்த யுத்தம் செய்ய மாட்டேன்னு பீஷ்மர் வந்து தன்னுடைய அஸ்திரங்களை போட்டுட்டு ஓடிடல யுத்த பூமியிலேருந்து. அவர் சத்திரியங்கிற முறையில் தன் கடமையை செய்தார். அதே சமயத்தில் அவர் கிருஷ்ண உணர்வில் இருந்தார், எதிரணியில் இருக்கிற கிருஷ்ணரை பார்த்துட்டே இருந்தார், கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபட்டார், கிருஷ்ணாவை தரிசனம் பண்ணிகிட்டே இருந்தார். அவர் தெரியும் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், அவருடைய விருப்பம் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஸோ மிக சிறந்த உதாரணம் பீஷ்மர். ஸோ அதனால தான் கிருஷ்ணர் இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார், முற்காலத்தில் விடுதலை பெற்ற ஆத்மாக்கள் எல்லோரும் என்னுடைய உன்னத இயற்கையை உறந்தவனும் செயல்பட்டனர், எனவே அவர்களது அடிச்சு ஓட்டை பின்பற்றி நீயும் உனது கடமையை செய்வாயாக. ஸோ இந்த மாதிரி ஜனகர் பீஷ்மர் பன்னெண்டு மகாஜனங்கள் இருக்காங்க, பிரகலாதர் இந்த மாதிரி உன்னதமான வைஷ்ணவர்கள். இவங்க எல்லாருமே வந்துட்டு பகவானை உள்ளபடி தெரிஞ்சிருந்தவங்க, பகவானை உள்ளது உள்ளபடி தெரிஞ்சிருக்கிறவங்க, முழுமையான வைஷ்ணவர்கள். அவங்க யாரெல்லாம், சயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலோ மனு பிரலாதோ பீஸ்மோ ஜனகோ வயாசகி பலிம் வயம். சுவயம்பு பிரம்மதேவர், பிரம்மதேவர் நாரதர் சிவபெருமான், சுவயம்பு நாரத சம்பு குமாரா நான்கு குமாரர்கள், சுவயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலா கபில தேவர், மனு மனுக்கள், சுவயம்பு நாரத சம்பு குமாரோ கபில மனு பிரஹலாத், பிரஹலாத் மகாராஜ், பீஷ்மா பீஷ்ம தேவர், ஜனகா ஜனக மகாராஜ், பிரலாத பீஷ்மோ ஜனகோ வயாசகி சுகதேவ கோஸ்வாமி, பலிம் பலி மகாராஜ். ஸோ இந்த மாதிரி மிக உன்னதமான வைஷ்ணவ ஆச்சாரியுடைய அடிச்சோட்டை நம்ம பின்பற்றணும். இந்த வைஷ்ணவர்கள்லாம் வந்துட்டு கிருஷ்ணர் உள்ளபடி தெரிஞ்சிருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன போதிக்கிறாங்களோ மகாஜனோ ஏனகத சபந்தாகா, அந்த மகாஜனங்களுடைய வழிமுறை நம்மளுக்கு பின்பற்றணும். அதனால தான் வந்து ஆச்சாரிய பரம்பரா குரு சீட பரம்பரையில் வரக்கூடிய வைஷ்ணவ ஆச்சாரியர் நம்ம பின்பற்றணும். சில பிரபுபாதர் வந்துட்டு இந்த பிரம்ம மாத்து கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஆச்சாரியர். சில பிரபுபாதர் என்ன பண்ணார், முந்தைய ஆச்சாரியர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் அந்த அடிச்சோட்டை பின்பற்றார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, இந்த கோஸ்வாமிகளுடைய போதனைகள், அதுக்கப்புறம் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் இவங்களுடைய போதனைகள், இதெல்லாம் தான் சில பிரபுபார் வந்து அவருடைய புஸ்தகங்கள் நமக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா பிரபுபார் தன் சொந்த கருத்து எதுவுமே செய்யல. அதனாலதான் பகவத்கீதை உண்மை உருவில், நிறைய பகவத்கீதை இருக்கு. ஏன் இந்த பகவத்கீதை உண்மை உருவில், ஏன்னா இந்த பிரபுபார் வந்துட்டு தன்னுடைய சொந்த கருத்து எதுவும் இல்லாமல் முந்தைய ஆச்சாரியர் சொன்னது அப்படி உள்ளபடி சொல்லியிருக்காரு. அதனால கிருஷ்ணர் இங்கே வந்து அதை பகவானை தான் வலியுறுத்துறார். எப்படி வந்து பகவானுடைய செயல்கள் தெய்வியமானதுன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும், முந்தைய ஆச்சாரியுடைய வழியை பின்பற்றணும். முந்தைய ஆச்சாரியோட ப்ரீவியஸ் ஆச்சாரியா பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியுடைய வழியை நம்ம பின்பற்றி பக்தி தொண்டு பண்ணோன்னா நம்மளும் படிப்படியாக புனிதம் அடையலாம். ஸோ அதனால தான் இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்கிறார், யாரெல்லாம் வந்து கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடையணும், பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடையணும், பகவானை உள்ளபடி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த ஆச்சாரியருடைய வழிமுறையை பின்பற்றும், குரு ஆன்மீக குருடைய கட்டளையை பின்பற்றணும். யஷ பிரசாதா பகவத் பிரசாதோ யஷ அப்பிரசாதான கதி குதோபி. ஆன்மீக குரு திருப்தி அடைஞ்சானா பகவான் திருப்தி அடைகிறார், ஆன்மீக குரு திருப்தி அடையினா பகவான் திருப்தி அடைய மாட்டார். ஏன்னா பகவானை எப்படி திருப்தி பார்த்து நமக்கு எப்படி தெரியும், பகவான் யாருன்னு நமக்கு தெரியாது. இப்போ பகவானை தெரிஞ்சுக்கிறதும் பகவானை பற்றிய விஷயங்களை, அவருடைய ரகசியங்களையும், அவருடைய லீலைகளுடைய மகிமைகள், அவருடைய தெய்வீகமான வைபவங்களை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஆன்மீக குரு நம்ம திருப்திப்படுத்தும். ஆன்மீக குரு நம்ம எப்படி திருப்திப்படுத்துறது, ஸோ நம்ம வந்து ஆன்மீகருடைய கட்டளை பின்பற்றுறது மூலமாக. ஆன்மீக குரு நம்ம என்ன கேட்குறாரு, என்ன கேட்குறாரு நம்மகிட்ட, குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 16 மாலை ஜபிக்கணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்போ 4 விதம் முறை கடைபிடிக்கணும். நம்மளால் இயன்ற சேவைகளை வந்து பிரபுபாடு இயக்கத்துக்கு செய்யணும். செய்தது ஆன்மீக குரு நம்மகிட்ட வேண்டிக்கிறது. ஸோ இந்த ஆன்மீகருடைய கட்டளை வந்து நம்ம செருமேற்கொண்டு செய்தாலே குரு நம்ம மேலே திருப்தி அடைஞ்சிருவார். தென் குரு திருப்தி அடைஞ்சால் கிருஷ்ணா திருப்தி அடைஞ்சிருவார். தென் ஆன்மீக குருவானவரும் அந்த ஹரிநாமம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, இது வந்து எல்லாமே நமக்கு வெளிப்படுத்தும். கிருஷ்ணாவுடைய லீலைகள், அவருடைய பெயர் புகழ் மகிமைகள் எல்லாமே நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆன்மீகருடைய சேவையில், கிருஷ்ணனுடைய சேவையில் தொடர்ந்து ஈடுபடுறதுனால. ஹரே கிருஷ்ணா ஜாய் ஸ்ரீ பிரபு.